ஓம் சிவாய நமஃ. சைவம் தாட் சார்பின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தொண்டை நாட்டு ஸ்தலம், 28வது ஸ்தலமான கழுக்குன்றம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
மூவிலை வேல் கையானை மூர்த்தி தன்னை முது பிணக்காடு உடையானை முதல்லானே ஆவினில் ஐந்து உகந்தானே அமரர் கோவை ஆலாலம் உண்டு உகந்த ஐயன் தன்னை பூவினில் மேல் நான் முகனும் மாலும் போற்றைய உணர்வறிய பெருமானே புனிதல்னை காவலனை கழுக்குன்றும் அமர்ந்தான் தன்னை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே. தோடுடையான் ஒரு காதில் தூய குடைத்தாழ ஏடுடையான் தலை கலனாக இருந்தொள்ளும் தோளுடையான் ஒரு காதில் தூய குடைத்தாழ ஏடுடையான் தலை கலனாக இருந்துள்ளும் நாடுடையான் நள்ளிருள் மேமனடம் ஆடும் காடுடையான் காடுடையான் காதல் செய்கோயில் காடுடையான் காதல் செய்கோயில் கழுக்குன்றே கழுக்குன்றே
தொண்டை நாட்டில் சமய குரவர்கள் நால்வராலும் பாடல் பெற்ற தலமாக விளங்கப் பெறுவது திருக்கழுக்குன்றம். கழுகுகள் பூஜித்து பேறு பெற்ற ஸ்தலமாதனால் கழுக்குன்றம் என்று இதற்கு பெயர் வந்தது. இதனை பக்ஷி தீர்த்தம் என்றும் உலகளந்த சோழபுரம் என்றும் வேதகிரி என்றும் தட்சிண கைலாசம் என்றும் ருத்ரகோடி என்றும் பல பெயர்களால் வழங்குவார்கள். இந்த தலத்து முருகனை பாட வந்த அருணகிரிநாதர் இந்த மலை நான்கு வேதங்களுடைய வடிவாக விளங்கும்படியால் வேதகிரி என்ற ஒரு பெயர் உண்டு. அதனையும் இணைத்து இந்த திருப்புகழில் கழுகுகள் தொழக்கூடிய இந்த வேதகிரி என்பதை அழகாக குறிப்பிடுவதை காண்கின்றோம். அந்த திருப்புகழில் உருதனை பாடும்பொழுது ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஓதுவித்த பெருமாளே என்று குறிப்பிடுகின்றார். அந்த பாடலை வேத வெறுப்பு என்றே தூங்குகின்றார் அருணகிரிநாத பெருமான். ஆக இந்த ஊருக்கு வேதகிரி என்ற பெயர் உண்டு. சுவாமிக்கு வேதகிரீஸ்வரர் என்ற பெயர் அமைந்திருப்பதையும் நாம் இன்றும் காணலாம். அந்த கழுக்குன்றத்து உச்சியில் விளங்குகின்ற திருக்கோயில் கொண்டுள்ள இந்த பெருமானை திருநாவுக்கரசு சுவாமிகள் தான் நிறைவாக பாடிய திருப்பதிகத்தில், அதாவது திருப்புகலூர் என்ற தலத்தில் தாம் முக்தி அடைவதற்கு முன்பாக பாடிய எண்ணுகேன் என்சொல்லி எண்ணுகேனோ என்ற திருப்பதிகத்தில் கழுக்குன்றத்து உச்சியாய் கடவுளே என்று குறிப்பிடுவதை காண்கின்றோம். அந்த நிலையிலும் இந்த கழுக்குன்ற பெருமானை அவர் குறிப்பிட மறக்கவில்லை என்பதை நாம் அந்த தேவார பாடல் வரிகளால் நன்கு உணரலாம். அண்மை காலம் வரையில் கழுகுகள் தினந்தோறும் உச்சிவாளையில் வந்து இந்த மலையை வலம் வந்துவிட்டு அங்கு தரப்படக்கூடிய உணவை பிரசாதத்தை உண்டுவிட்டு மீண்டும் மலையை வலம் வந்து மறைந்து விடுவதை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்திருக்கிறார்கள். என்ன காரணத்தாலோ தற்சமயம் அந்த காட்சி நமக்கு கிட்டுவதில்லை. இந்த மலை மீது ஏறுவதற்கு வசதியாக படிக்கட்டுக்களை அமைத்திருக்கிறார்கள். அவ்வாறு செல்லும்பொழுது வழியில் உள்ள ஒரு பாறையில்தான் இந்த கழுகுகள் வந்து இறங்குவது வழக்கம். அந்த இரண்டு கழுகுகளும் செண்டன் பிரசண்டன் என்ற கழுகுகள் முதல் யுக காலத்தில், அதாவது திரேதாயுகத்திலும், சம்பாதி ஜடாயு என்ற பெயருடன் இரண்டாவது யுகத்திலும், அதாவது திரேதாயுகத்திலும், சம்புகுத்தன் மாகுத்தன் என்னும் பெயர்களுடன் துவாபர யுகத்திலும், சம்பு ஆதி என்ற கழுகுகள் நான்காவது யுகமாகி இந்த கலியுகத்திலும் இந்த தலத்து இறைவனை பூஜித்து பெயர் பெற்றன என்று குறிப்பிடுவார்கள். கழுகு தோழு வேதகிரி என்று அருணகிரியார் இதனை பாராட்டியுள்ளார். தவிரவும் நந்திதேவர், அஷ்ட பசுக்கள், பசு, இந்திரன், வராகன், வேதங்கள், மகாவிஷ்ணு, நான்முகன், முருகன், சந்திரன், கோடி ருத்ரர்கள் ஆகியோர் இந்த தலத்து இறைவனை பூஜித்து அருள் பெற்றுள்ளார்கள். இந்த கோடி ருத்ரர்கள் பூஜை செய்த தலம் இந்த சங்கு தீர்த்த கரையில் அண்மையில் உள்ளது. அந்த கோயிலுக்கு ருத்ரகோடீஸ்வரர் கோவில் என்று பெயர் உண்டு. இந்த தலத்திற்கு கதலீவனம் என்ற ஒரு பெயரும் அமைந்திருக்கிறது. அதாவது வாழை தலமரமாக கொண்டபடியால் அந்த பெயர் வந்தது. இந்த தல விநாயகர் வண்டுவன விநாயகர் என்று குறிப்பிடப்படுகின்றார். அந்த ருத்ரகோடீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள அம்பிகைக்கு அபிராமி என்ற பெயர் வழங்கப்படுகிறது. மிக பழமையான இந்த கோயில் அந்த சங்கதீர்த்த கரையில் இருப்பதை இன்றும் காண்கின்றோம். இந்த திருக்கழுக்குன்றத்து சிகரத்தின் மீது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்திரன் இடி மூலம் பூஜை செய்வதாக புராண வரலாறு. அப்படி விழும்பொழுது இந்த ஆலயத்திற்கோ அந்த பெருமானுக்கோ எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அந்த இடி விழுவதாக இத்தனை காலமும் நடந்து வருகிறது. அதை இந்திர பூஜை என்று சொல்வார்கள். ரிக்கு, யஜுர், சாமம், அதர்வணம் ஆகிய நான்கு வேதங்களும் நான்கு மலைகளாக இணைந்திருக்கின்றன. அதனால்தான் இந்த வேதமே மலையாக இருக்கும்படியான இந்த மலையின் மீது ஏறாமல் மனத்தால் இந்த பெருமானை வணங்கிக் கொண்டே நால்வர் பெருமக்கள் அந்த மலையை வலம் வந்தார்கள் என்று கூறுவார்கள். அவர்கள் அந்த கிரி வலம் வரும்பொழுது நின்று பாடிய ஒரு இடத்தை தற்போது ஒரு சிறு ஆலயமாக அமைத்திருக்கிறார்கள். அதில் மூவர் முதலிகள் திருவுருவங்கள் அமைந்துள்ளன. மாணிக்கவாசகரும் இங்கே இருந்தபடியே இறைவனை குருவடியாக கண்டார் என்றும் கூறுவார்கள். ஆகவே இந்த மலையை வலம் வருவது மிகச் சிறப்பாகவும் புண்ணியத்தை தரக்கூடியதாகவும் பெரியவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த கிரிவலம் வரும்போது சஞ்சீவி மலை என்று ஒரு வேப்ப மரங்கள் மிகுந்த ஒரு பகுதியை காண்கின்றோம். அங்கு ஒரு சிறிய கோவில் இருக்கின்றது. அந்த அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து நெற்றியிலும் உச்சியிலும் இட்டுக் கொள்வதும் மக்களுடைய வழக்கம். இதே இந்த மண்ணை மருந்தாக கருதி அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள். சீரா நோய்கள் எல்லாம் நீங்கப்பெறுவதாக பயனடைந்தவர்கள் கூற கேட்கின்றோம். இந்த இடத்தில் உள்ள கிணற்று நீரை சஞ்சீவமலையினுடைய ஊற்று நீராக கருதி அதனையும் உண்பார்கள், பருகுவார்கள். அதையும் தாண்டி வரும்பொழுது மாணிக்கவாசகருக்காக இறைவன் திருவடி தரிசனம் தந்த ஒரு இடத்தை, அதாவது அந்த இடத்தில் உள்ள திருவடிகளை தரிசிக்கின்றோம். மலை மீது உள்ள குன்றில் அம்பிகைக்கும் ஒரு சிறிய ஒரு சன்னதி இருக்கிறது காண்கின்றோம். இரண்டு மைல் நடந்து அந்த திருக்கழுக்குன்ற மலையை வலம் வந்து படியேறுவதும் வழக்கம். இவ்வாறு சுற்றி வரும்பொழுது விஸ்வாமித்திர தீர்த்தம், கோடி விநாயக தீர்த்தம், மெஞ்ஞான தீர்த்தம், அகஸ்திய தீர்த்தம் ஆகிய தீர்த்தங்களையும் காண்கின்றோம். இது பல சிற்பங்களையும் கொண்டுள்ள ஒரு ஆலயமாக மலையை குடைந்து அமைத்த ஒரு திருக்கோயில் விளங்குகின்றது. அங்கு நாம் யோக தட்சிணாமூர்த்தியையும் சண்டிகேஸ்வரர் போன்ற பரிவாரங்களையும் தரிசிக்கின்றோம். அந்த மலையின் மீது உள்ள அம்பிகைக்கு சொக்கி என்றும் சொக்கம் சுக்கம் மாள் என்றும் பல பெயர்களால் வழங்குகின்றார்கள். இறங்கி வருகையில் பல்லவர் காலத்தில் அமைக்கப்பெற்ற ஒரு மண்டபம், அதில் அமைந்துள்ள சிற்பங்கள் ஆகியவற்றையும் நாம் காண்கின்றோம். இதை சயன கோவில் என்று குறிப்பிடுகிறார்கள். மலை மேல் உள்ள கோவிலுக்கு அருமை அண்மையில் ஒரு சுனை இருக்கிறது. ஆனால் அந்த பெருமானுக்கு மலை அடிவாரத்திலிருந்து திருமஞ்சனத்திற்கு நீர் கொண்டு செல்கிறார்கள். அப்படி செய்பவர்கள் வைணவ பரம்பரையில் வந்தவர்கள் என்றும் சொல்கிறார்கள். இதே தலத்தின் கீழ்கோயிலை நாம் தரிக்கும் பொழுது பெரிய பிரகாரங்கள் இருப்பதையும் ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ள ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்தை நாம் தரிசிக்கின்றோம். கீழே கோபுரத்தை ஒரு வைணவ அன்பர் கட்டினார் என்பார்கள். இங்குள்ள ஒரு ஆமை மண்டபம் என்பது பெரிய அளவில் அமைந்திருக்கிறது. இறைவனுக்கு பக்தவத்சலர் என்றும் அம்பிகைக்கு திருப்புர சுந்தரி என்றும் பெயர்கள் வழங்கப்படுகின்றன. கீழ்கோவிலில் நந்தி தீர்த்தம் என்ற ஒரு குளம் அமைந்திருக்கிறது. இங்கிருந்தும் சற்று தூரத்தில் உள்ள சங்க தீர்த்தத்துக்கு செல்ல முடியும். அது ஒரு பெரிய குளம் ஆதலாலும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பலம்புரி சங்கு ஒன்று இதில் இருந்து தோன்றுவதாகவும் குறிப்பிடுகிறார்கள். இந்த சங்கை சுத்தப்படுத்தி மலைக்கோயில் நடக்கக்கூடிய அபிஷேகங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். சங்குகள் பல கொள்ளளவு உள்ளதாக விளங்குகின்றன. சிறிதில் சிறிதாகவும் இருக்கின்றன. சில சங்குகள் மிக பெரிதாகவும் இருக்கின்றன. சங்கு தீர்த்தத்தில் மூழ்கி இந்த மலை மருந்தை உண்டு மலை வளம் வந்து பெருமானை தரிசிப்பவர்கள் குஷ்டநோய் போன்ற கொடிய நோய்களையெல்லாம் தீர்க்கப் பெறுவார்கள், தீர்த்து அருளப் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை. இங்கு சித்திரை மாதத்தில் பிரம்மோத்சவம் நடைபெறுகிறது. அந்த உற்சவ காலங்களில் ரிஷபவாகன சேவை, 63 உலா தேர்கள், ராவணேஸ்வர வாகனம் ஆகியவை அவசியம் தரிசிக்க வேண்டியவை. அந்த 63 விழாவின் பொழுது இறைவன் கிரியை வளமாக வருவார். அதுதான் அதிகார நந்தி சேவை என்று சொல்கிறார்கள். 3 நாள் என்று இது கொண்டாடப்படுகிறது. சுர குருவானவர் தாம் செய்த பசுக்கொலை பாவமாக தீர்க்கப்படுவதற்காக இந்த மலையடிவாரத்தில் ஒரு லிங்கத்தை நிறுவி பூஜை செய்தார். அந்த கோகத்தி பாவம் அவரிடமிருந்து நீங்கி காக்கை வடிவம் கொண்டு நீங்கியதாம். அந்த காக்கை விழுந்த இடமே காக்கை மலை என்று ஆயிற்று என்று கூறுகிறார்கள். அங்கே பல காக்கைகள் மிகுதியாக வாழ்கின்றன. இது இந்த சங்கதீர்த்தத்துக்கு தென்மேற்கு மூலையில் அமைந்திருக்கிறது. இந்த சுரகுருதான் பக்தவத்சல கோயிலையும் அமைத்தார் என்றும் கூறுவார் உலர். இந்த தலத்து விருட்சத்தை, அதாவது வாழையை, கதலி வனம் என்று குறிப்பிடுகின்றார் அருணகிரிநாதர். கதலி வனம் மேவு பெருமாளே என்று திருப்பூரில் வருவதை காணலாம். இந்த தலத்தில் வசு தீர்த்தம், இந்திர தீர்த்தம் ஆகிய தீர்த்தங்களும் உண்டு. இந்த கீழ்கோவிலில் உள்ள திருப்பூர் சுந்தரி அம்பிகையினுடைய பழமையான உருவத்தில் திருவடிகளுக்கு அபிஷேகம் செய்வது மிகச் சிறப்பாக கருதப்படுகிறது. கோவில் பிரம்மாண்டமாக அமைந்திருப்பதால் இதனை அன்பர்கள் நிதானமாக தரிசிக்க வேண்டிய ஒரு ஆலயம். பக்தவத்சலர் கோவிலில் அகோரமூர்த்தியினுடைய திருவுருவம் மிகச் சிறப்பாக விளங்குகின்றது. அந்த பிரகாரத்தில் மாணிக்கவாசகர் கண்ட காட்சியை திருப்பெருந்துறையில் எவ்வாறு கண்டாரோ அந்த காட்சியை குரு வடிவாகி குவளையும் தண்ணில் காட்டிய அந்த பற்ற அருட்காட்சியை நாமும் காண்கின்றோம். மாணிக்கவாசகர் சன்னதிக்கு எதிரில் ஆத்மநாத சுவாமியினுடைய சன்னதி திருப்பெருந்துறையில் வழங்கப்படக்கூடிய அதே பெயரில் ஆத்மநாத சுவாமி இன்றும் தனிச்சன்னதி ஒன்று வழங்குகின்றார். அவருக்கு நேர் எதிரில் மாணிக்கவாச பெருமான் வணங்கும் நிலையில் இருப்பதை நாம் காண்கின்றோம். இந்த தலத்திற்கு கல்வெட்டுகள் பல அமைந்துள்ளன. இந்த தலம் உலகானந்த சோழபுரம் என்று குறிப்பிடப்படுகின்றது. பெருமானை திருக்கழுக்குன்ற உடைய நாயினார் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். முருகனை சண்முக பிள்ளையார் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த கர்ப்பகிரகத்தின் முன் அமைந்துள்ள ஒரு மண்டபத்தை கட்டுவதற்காக ஒரு நிலம் வாங்கப்பட்ட செய்தியும் கல்வெட்டுகளால் அறிகின்றோம். விஜயநகர அரசரான பிரதாப புக்கராயர் என்பவர் இந்த கோயிலை பழுது பார்ப்பதற்காக தானமாக ஒரு நிலத்தை தந்தார் என்றும் இந்த கல்வெட்டு மூலம் அறிகின்றோம். மலை மேலுள்ள ஈசனை திருமலை ஆளுடைய நாயனார் என்றும் ஒரு கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. மக்கள் பலர் நிலதானம் கொடுத்திருக்கிறார்கள். விளக்கு போடுவதற்காக பசுக்கள் பல தானமாக கொடுக்கப்பட்டுள்ளன. 18 நூற்றாண்டில் இங்கு வந்த டச்சுக்காரர்களை பற்றிய குறிப்பும் ஒரு கல்வெட்டால் தெரிய வருகிறது. அவற்றில் ஒன்று கழுகுகள் வந்து உணவு அருந்தி விட்டு போனதை குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு. ஒரு டச்சுக்காரர் இந்த கழுகுகள் வருகைக்காக அந்த பண்டாரம் ஒருவர் காத்திருக்கும் பொழுது அவருக்கு அண்மையில் சென்று மீன்களை பரப்பி வைத்தாராம். ஆனால் கழுகுகள் அவற்றை உண்ணாமல் இந்த பண்டாரம் கொடுத்த சர்க்கரை பொங்கலையே உண்டு சென்றன என்று வரலாறு குறிப்பிடப்படுகிறது. இது செவ்வி வழியாக சொல்லப்படக்கூடிய ஒரு குறிப்பு. இங்கு உள்ள சிற்பங்கள் நரசிம்மவர்ம பல்லவன் காலத்தவை. இந்த ஆலயத்திற்காக 7ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த விஷ்ணு சுத்த விஷ்ணு என்ற ஒரு பல்லவன் மானியம் கொடுத்திருக்கிறான். பக்தவசலர் கோயில் 13ஆம் நூற்றாண்டில் ஜடாவர்ம பாண்டியனால் கட்டப்பட்டது. பெருக்கழுக்குன்றம் செங்கற்பட்டிலிருந்து 9ஆம் மகாபலிபுரம் செல்லும் சாலையில் அமைந்திருக்கின்றது. நிறைய பேருந்து வசதிகள் இதற்கு உள்ளன. இதன் அண்மையில் உள்ள திருப்போரூர், மகாபலிபுரம் ஆகியவற்றையும் இங்கு தரிசிக்க வருபவர்கள் கூட அங்கு சென்று தரிசிப்பது வழக்கம். இந்த தலத்து இறைவன் மீது திருஞானமந்தர் பாடிய ஒரு திருப்பதிகமும் அப்பர் பெருமான் பாடிய திருத்தாண்டக பாடல்கள் இரண்டும் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய ஒரு திருப்பதிகமும் அமைந்துள்ளன. இதில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த தலத்து இறைவனை தரிசிப்பவர்களுக்கு தீரா பாவங்களும் தீரா பழிகளும் தீரும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். கொலைப்பழி போன்ற பாவங்களையெல்லாம் நீக்க வளர்க்கிறோம் என்று இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார்.
கொன்று செய்த கொடுமையால் பல சொல்லவே நின்ற பாவ வினைகள் தாம் பல நீங்கவே சென்று சென்று தொழுமின் தேவர் பிரானிடம் கன்றினோடு பிடிசூழ் தன் கழுக்குன்றமே கொன்று செய்த பாவங்கள் நீங்கவும் நமது வினைகள் அழிந்திடவும் உலைகள் தீரவும் நமது ஊனமியாவும் நீங்கவும் பிழைகள் தீர்வதற்காகவும் இந்த தலத்தை சென்று தொழுமின் சென்று தொழுமின் என்று நமக்கு ஆட்படுத்துகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இவ்வாறு மூவர் முதலிகளும் தங்களுடைய தேவாரத்தில் குறிப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் இது. இதன் தனிச்சிறப்பு மூவர் தேவாரத்தை தவிரவும் திருவாசகப்பதிகம் ஒன்றையும் இது கொண்டுள்ளது. தில்லையைப் போலவே அந்த பதிகத்திற்கு திருப்பதிகத்திற்கு திருவாசகத்தில் திருக்கழுக்குன்ற பதிகம் என்ற பெயர். இதற்கு பெரியோர்கள் சத்குரு தரிசனம் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். இங்கு குரு வடிவாக வந்து பெருமான் காட்சி அளித்தபடியால் மாணிக்கவாசகர் இந்த திருப்பதிகத்தில் அந்த திருக்கோலம் வந்து காட்டிய காட்சியை இந்த திருப்பதிகத்தில் குறிப்பிடுகின்றார்.
பிணக்கில் இல்லாத பெருந்துரை பெருமான்
உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிலாததோர் இன்பமே வரும் துன்பமேது உடைத்து எம்பிரால் உனக்கிலாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தவில் கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே சட்ட நேர்பட வந்தில்லாத சழக்கனேன் உன்னை சார்ந்திலேன் சிட்டனே சிவலோகனே சிறுநாயினும் கடையாயையும் கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலேயே மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை விளங்கினேன் வினைக்கேடனே இனிமேல் விளைவது அறிந்திலேயேன் இலங்குகின்ற இலங்கு சேவடிகள் இரண்டும் வைப்பிடும் இன்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே பூணுணாததோர் அன்பு பூண்டு பொருந்தி நாள்தோறும் போற்றவும் நாணுணாததோர் நாணம் ஏதே நடுக்கடல் உள் அழுந்தி பேணுணாத பெருந்துரை பெரும் தோணி பற்றி உகைத்தலும் காணுணாத திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே கோலமே நீ வராகமே குணமாம் பெருந்துரை கொண்டலே சீலம் ஏதும் அறிந்திலாதையும் என் சிந்தை வைத்த சிகாமணி ஞானமே கரியாக நான் உன்னை நல்கி நச்சிட வந்துடும் காலமேயே உன்னை ஓத வந்து உன்னை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலேயே வேதம் இல்லதோர் கற்பு அடித்த பெருந்துரை பெருவள்ளமேயே ஏதமே பல பேச நீ என்னை ஏதிலார் முன்னம் என் செய்தாய் சாதல் சாதல் பொல்லாமை அற்ற தனிச்சரள் சரணம் என காதலால் உன்னை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலேயக்கி மார் 64 வரை எண்குணம் செய்த ஈசனே மயக்கமாயதோர் மும்மரப்பழ வல்வினை உள்ளழுந்தவும் குயக்கருத்து என்னை ஆண்டு கொண்டு நின் தூய்மலர்கழல் தந்து என்னை கயக்க வைத்து அடியார் முன்னே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலேயே. திருச்சிற்றம்பலம்.